இன்றைக்கு நாம் இந்த கட்டளைகளை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். முதலாவது கட்டளையை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த முதலாவது கட்டளையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த 10 கட்டளைகளை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கட்டளைகளை பொதுவாக பார்க்கிற பொழுது அந்த 10 கட்டளைகளும் அவை எதிர்மறையாக இருப்பதை பார்க்கிறோம். அதாவது செய்யாதே, செய்யாதே, செய்யாதே என்று எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லுகிறது. உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நானே தேவன் அப்படி சொல்லாமல் உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேறு எதையும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம். இப்படி எது அநேகமான கட்டளைகள், இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே என்று சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? பாசிட்டிவாக சொல்லாமல் நெகட்டிவாக அவர் சொல்லி இருக்கிறார். செய்யக்கூடாது, கூடாதது எது என்று. அப்ப இந்த கட்டளைகளை பார்க்கிற பொழுது ஒரு கட்டளை பாசிட்டிவா இருக்குது, ஆரம்பம் 4வது அப்படி செய்யாதே, செய்யாதே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன, ஏன் அப்படி செய்தார் என்றால், எது பாவம் என்பதை ஆண்டவர் விளக்கமாக சுட்டி காட்டுகிறார். 10 கட்டளைகள் யாரும் பார்க்கிற பொழுது, நாம் விசுவாசிகளாக இருக்கிறவர்களும் பார்க்கிற பொழுது, நம்முடைய பாவம் எத்தகையது என்பதை அந்த கட்டளைகள் காட்டுகிறது. பாவம் எவ்வளவு மோசமானது, பாவம் என்றால் என்ன என்பதை அந்த கட்டளைகள் காட்டுகின்றன. மீறுதல்கள் என்றால் என்ன என்பதை காட்டுகின்றன. எதை மீறக்கூடாது, மீறுதல் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் செய்யாதே, செய்யாதே, செய்யாதே என்று சொல்லுகிறார். மனிதனுக்கு பாவத்தை செய்வதுதான் பிறப்பிலேயே இருந்து அவனுக்கு இயற்கையாக வருகின்ற காரியம். நன்மை அவனுக்கு தெரியாது, பாவம் மட்டும்தான் அவனுக்கு செய்ய தெரியும், பாவத்தை தான் சிந்திக்க தெரியும். நன்மைகளே அவனிடத்தில் இல்லை. கிருபையின் ஸ்தானத்திலே அடைந்த பிறகுதான், இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு பெற்ற பிறகுதான் அவனுக்கு நன்மை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும். இப்படி நெகட்டிவாக இருப்பது பாவம் எது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுவதற்காக இருந்த பொழுதும், அந்த கட்டளைகள் இப்படி நெகட்டிவாக எதிர்மறையாக இருந்த பொழுதும் அதுல பாசிட்டிவான போதனை இருக்கிறது, இல்லாம இருக்காது. இதை செய்யாதே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நீ எதை செய்ய வேண்டும் என்பதையும் அந்த கட்டளைகள் மூலமாக காட்டுகிறார், அதையும் காட்டுகிறார். நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய போதனைகள் அந்த விதமாகத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இத மனதில் வைத்துக் கொண்டு நாம் முதல்ல இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது அங்கே முதல் 2 வசனங்களை பார்ப்போம். இந்த முதல் 2 வசனங்களும் ஆரம்ப வசனங்கள். அது இந்த 10 கட்டளைகளுக்கு ஒரு முக உரையை போல. அநேகம் பேர் தவறாக இந்த 2வது வசனத்தை தான் முதலாவது கட்டளையாக பார்ப்பார்கள். உண்மையிலேயே ரோமன் கத்தோலிக்க சபை அப்படித்தான் பார்க்கிறது. ரோமன் கத்தோலிக்க மதம் இந்த 2வது வசனத்தை முதலாவது கட்டளையாக பார்க்கிறது. ஆனால் அது முதலாவது கட்டளை அல்ல, அது ஒரு முக உரையை போல, ப்ரீஎம்பிள் என்று சொல்லுவார்கள். தேவன் பேசினார், பேசி என்ன சொன்னார்? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிய தேவனாகிய கர்த்தர் நானே. அதுவல்ல முதலாவது கட்டளை. உன்னுடைய பேசிக் கொண்டிருக்கிற நான், நானே கர்த்தர், நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த தேவன் நான் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகிறார். உணர்த்தி முதலாவது கட்டளையை எங்கு பார்க்கிறோம்? 3வது வசனத்திலே பார்க்கிறோம். முதலாவது கட்டளை 3வது வசனத்திலே இருக்கிறது. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி, என்னை அன்றி. இன்றைக்கு தமிழ் எழுதுகிற பொழுது என்னை அன்றி என்று ஒருத்தருமே தமிழ் எழுதுறதில்லை. எழுதுறீங்களா? எழுதுறது அப்படி எழுதுவதில்லை. என்னை தவிர அர்த்தம், என்னை அன்றி, என்னை தவிர வேறு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம். தேவர்கள் என்று சொன்னால் வேறு எவரையும் நீ ஆண்டவராக என்னுடைய இடத்தில் வைத்து பார்க்க கூடாது. வேறு தெய்வங்கள், வேறு எதுவுமே என்னை போல நீ பார்க்க கூடாது. நான் மட்டுமே தேவன், நான் மட்டுமே ஆண்டவர். மேலும் இந்த வாரியாக பார்க்கிற பொழுது இந்த கட்டளையை அவ்வளவுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். வேற யாரும் உனக்கு தேவர்களா இருக்கக்கூடாது, நான் மட்டுமே தேவன். ஆனா அந்த கட்டளைகள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்டளையிலும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக ஆராய்ந்து படிக்க வேண்டிய கட்டளைகள். வினாவிடை போதனைகள், அதாவது வேதத்தில் இருக்கின்ற சத்தியங்களை எல்லாம் தொகுத்து கேள்வி பதிலாக அந்த காலத்தில் பெரியவர்கள் வினாவிடை போதனைகளை சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எழுதி வைத்திருந்தார். 16வது நூற்றாண்டுல, 17வது நூற்றாண்டுல எல்லாம் அது இருந்தது. அதற்கு காரணம், அப்படி அந்த வினாவிடை போதனைகள் உருவானதற்கு காரணம், ரோமன் கத்தோலிக்க மதத்தின் கொடுமையான ஆட்சியிலிருந்து விடுபட்டு சத்தியத்தை வேதத்திலிருந்து நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற பொழுது எதிர்காலத்தில் மறுபடியும் அந்த போலித்தனமான ஒரு மதமோ அதை போன்ற எதற்கும் நாம் தலை சாய்த்து விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய பெரியவர்கள் அந்த சத்தியங்களை தெளிவாக எழுதி வைத்தார்கள். நம்முடைய நன்மையை கருது, நாம அதை படித்து எது சரியானது என்று தெரிந்து கொள்வது. ஒரு சபையில் இருக்கிறவர்கள் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரையும் இந்த வினாவிடை போதனைகள் சிறு வயதிலே இருந்து போதிக்கப்பட்டு வளர்ந்து வந்தால் அந்த சபையை அசைக்க முடியாது. ரட்சிப்பு இருக்கணும், முதல் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், ரட்சிப்பு அடைந்து கிருபையின் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அப்படி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் விசுவாசிகள் இதில் வளர்ந்து வருகிற பொழுது அவர்களை யாரும் குழப்பிவிட முடியாது. ஏன்? இந்த வினாவிடை போதனைகள் எல்லா சத்தியங்களையும் தொகுத்து கொடுத்திருப்பதனாலே நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு தெளிவாக அறிந்திருக்கிற பொழுது நம்ம யாரும் ஏமாற்றுவது கஷ்டம். ஆனா அநேக சபைகளில் இன்னைக்கு தமிழ் இனத்தில் அதெல்லாம் பயன்படுத்துவது. 16வது நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் சீர்திருத்த திருச்சபை சீர்திருத்தம் ஆரம்பித்த பொழுது கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக அவர் ஒரு கேரகிசம் வினாவிடை போதனை எழுதினார். சிறுவர் எழுதி வெளியிட்டார். ஏன்னா இதனுடைய அவசியம் கருதி லூத்தரை பார்த்து கேட்டார்கள், ஐயா உங்களுடைய நூல்கள் எல்லாம் அழிந்து போனால் அதில் எதை நீங்க பெருசா என்று கருதுறீங்க? எது உங்களுக்கு முக்கியமானதா படுது? என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே இல்லாமல் போனாலும் நான் அந்த வினாவிடை போதனை மட்டும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் அப்படி சொன்னால் அதனுடைய விசேஷம் தெரிஞ்சிருந்ததனால். பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்க்கிற பொழுது அவர்களுக்கு மனதிலே அது பதிந்து அதை விளக்கமாக போதிக்கிற பொழுது அவர்களுக்கு வேத சத்தியங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டு விடுகின்றன. ரொம்ப சபைகள்ல போதகர்களும் அதை படிக்கிறது இல்ல. வினாவிடை போதனை இருக்குன்னு கேள்விப்படாதவர்களே நிறைய இருக்கிறாங்க. போதகர்களுக்கே தெரியாட்டி ஆத்மாக்கள் என்ன செய்யும்? அவர்களுக்கே அது தெரியாது, அதை படித்ததும் இல்லை. எப்படி போய் மற்றவனுக்கு போதிக்கிறது? அதுல விளக்கம் இல்லை. தெரிந்து மக்களும் தெரிந்திருக்கிற பொழுது யாரும் மக்களை குழப்பி விட முடியாது. நீங்களும் தவறான போதனைகளை போய் சிக்கி அழிந்து விட வேண்டிய அவசியம். போதனை ஒரு க்வெஸ்சன் இருக்கிறது, ஒரு கேள்வி. ஒன்றுக்கு மேற்பட்ட தேவர்கள் இருக்கிறார்களா? ஒரே தெய்வத்தை தவிர, தேவனை தவிர வேறு தேவர்கள் இருக்கிறார்களா? மேல்நாட்டில எல்லாம் நல்ல சபைகள்ல சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து சில நேரம் கார்ல சர்ச்சுக்கு போற நேரம் கேட்போம், கேட்டகிசம் நம்பர் ஒன், Who made you? God. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எதற்காக கடவுள் உன்னை படைத்தார்? For his glory, அவருடைய மகிமைக்காக. இதெல்லாம் படிச்சிருக்கிற நேரம் நம் சத்தியம் அங்க பதிகிறது. அசத்தியம் ஏதாவது வருகிற பொழுது அவர்களால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஒரே தேவனை தவிர வேறு தேவர்கள் இருக்கிறார்களா? அதுக்கு பதில் இல்லை என்பதுதான். இல்லை என்பது கேள்வியை சொல்லிட்டேன், பதிலையும் சொல்லிட்டேன். கேட்பதற்கு அது ஏதோ ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஒரே தேவனை விட அநேக தேவர்கள் நம்ம வைத்திருக்கிறோம். அறியாமையிலும் அறிந்தும் வைத்திருக்கிறோம். சொல்லிக் கொடுக்கப்பட உண்மையிலேயே நம்முடைய தேவனை பற்றி நமக்கு தெரியாது. ஏசப்பா, ஏசுசாமி எல்லாம் சொல்லுகிறது. ஏன் நமக்கு மற்ற தெய்வங்களை பார்த்து பழகி அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சு சிவனையோ பிள்ளையாரையோ தூக்கி ஓரம் கட்டிட்டு அவர் இடத்துல இவர் வந்து உட்கார்ந்து அந்த பார்வை ஒண்ணு போகல, அப்படியே பார்க்க ஆரம்பிக்க. கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் பெரிய வித்தியாசம். இந்து மதத்துல போதனைகளே இல்லை, போதனைகளே இல்லை, குழப்பம் மட்டும்தான். இதிகாசம், கதைகள் வந்து எல்லாம் ஒழுக்க கெடான கதைகள், அதுல போதனையே இல்லை. கத்தோலிக்க மதத்திலும் கூட போதனையே இல்லை. போப்பையா அவருடைய குட்டி போக்கும் நீங்களே கும்பிட்டு இருக்கா? போப்பே சொல்லுகிறான் தனக்கு தெய்வீகம் இருப்பதாக. பேதுருவின் வழியில் வந்த பேதுருவுக்கே தெய்வீகம் இருக்கிறவரும் சாதாரண மனுஷன், தனக்கு தெய்வீகம் இருப்பதாக. அதனாலதான் அவர்கிட்ட போறாங்க பாவம் இல்லையே, அவர் குட்டி தெய்வமாக்கிய. கிறிஸ்தவத்தில் ஒரு வேறுபாடு இருக்கிறது. கிறிஸ்துவ வைக்கின்ற அந்த விசுவாசம் சத்தியத்தின் அடிப்படையிலான. கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவதுங்கிறது நம்ம மனசுல அவரை படமாறு நினைச்சு பார்க்கறது. கிறிஸ்துவை ஆராதிப்பதுங்கிறது பிள்ளையார கும்பிடுற மாதிரி அல்ல, அது சத்தியத்தின் அடிப்படையில். அவ்வளவு கிறிஸ்தவ வாழ்க்கை சம்பந்தமான, விசுவாசம் சம்பந்தமான அத்தனையும் சத்தியத்தின் அடிப்படையிலான. எந்த அளவுக்கு சத்தியம் தெரிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் உயர்ந்திருக்கும். அந்த விசுவாசம் உறுதியான விசுவாசமா போலியானதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட அந்த சத்தியம் அவசியமாக இருக்கும். சத்தியம் தெரியாத நிலையில் நம்மிடத்துல இருக்கிறது உண்மையான விசுவாசமாங்கிறதே தெரியாம நாம தவறாக கூட போலியாக நம்பிக்கொண்டிருக்கலாம். நான் விசுவாசி என்று அந்த விசுவாசத்தை பத்தி தெரியாம இன்னைக்கு அப்படிதான் சுவிசேஷம் சொல்றான். நம்ம சாமிகிட்ட வந்துரு, அவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார். நோயினுடைய எல்லாம் போயிடும், எல்லா பிரச்சனையும் போயிடும். பாட்டுக்கு ஜாம் பண்ணா எல்லாம் போயிடும். என்கிட்ட வந்து வந்துகிட்டே இருந்தா ஜெப கூட்டத்துக்கு, ஜெப கூட்டத்துக்கு வந்தா என்ன பிரச்சனைமா? தலைவலி, வயிற்று வலி, ஹஸ்பண்ட் குடிக்கிறான், இல்லாட்டி பொண்டாடி போட்டு அடிக்கிறா, ஒரே கூப்பாடு போட்டு பதினஞ்சு அல்லேலூயா சொல்லி இப்படியே சொல்லிட்ட உடனே மனசெல்லாம் சமாதானமாயி ஒன்னும் சோகமாகிறது இல்லை. அப்படியே ஒரு மூணு மாசத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்துட்டா, அதான் மூணு மாசத்துக்கு தொடர்ந்து வந்துருக்கேன். அப்படி ஞானஸ்நானம் வாங்கிக்கிறியா? இந்த கிறிஸ்தவனால என்னன்னே சொல்லி கொடுக்கல. அது தெரிஞ்சாதான் ஜபம் பண்ண போனா இந்த சாமி ஏசப்பான்னு பேர் வச்சிருக்கிறான் சொன்ன உடனே கொடுத்துரும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டேன், எதுக்குங்க ஞானஸ்நானம்? ஏ சாமிய நீ நம்புறியா? ஆமா நான் தியாகம் பண்ணியா கேட்கிறவரு. ஆமா நம்புறேன்டா, இல்ல நீங்க இருக்க மாட்டீங்க. அப்போ சரி, நீ கிறிஸ்தவன் தான், நீ ஏசு நம்புற, அப்ப ஞானஸ்நானம் வாங்க. அப்ப ஞானஸ்நானத்தை கொடுத்துட வேண்டியது. அப்ப என்ன அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ என்ன தெரியும்? ஏ சாமி ஜெபம் பண்ண கொடுப்பாரு, அவ்வளவுதான் தெரியும். பாவத்தை பத்தி சொல்லி கொடுக்கவில்லை. நீ பாவ நிலையில இருக்கிறாய். இதுவரை இயேசுவை அறியாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? இயேசுவிடத்துல வருகிறது அல்லது அவரை விசுவாசிக்கிறது என்றால் என்ன? ஒன்றுமே சொல்லி கொடுப்பது. உன் பாவம் போகணுமே, உன் பாவம் போகாட்டி நீ இயேசுகிட்ட வர முடியாது. இயேசுவுக்கும் உனக்கும் தடையாக இருப்பது உன்னுடைய பாவம். பாவத்து பிறந்து பாவ சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கிறது இல்லை. ஏசுகிட்ட வாவான ஏன் வர்றாங்க தெரியுமா? இந்த மாதிரி கூட்டத்துக்கு சுயநலம் தான் காரணம். சுயநலம், என் நோய் போகணும், என் காசுபன் அடிக்கிற நிப்பாட்டணும், இல்லாட்டி என் பிட்டாட்டி திட்டுறத நிப்பாட்டணும், இதெல்லாம் சுயநலம் இல்லாம எல்லாம் என்னது? எனக்கு ஒரு நன்மை நடக்கணும், அதுக்கு ஓம் சாமி ஏதாவது செய்யுமா? கலெல்லாம் கும்பிட்டு பாட்டேன், ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது, இது எதுவும் செய்யுமா? இதுல வேற கல் அப்படியே கல்லு மாதிரியே தான் இருக்கு, ஒண்ணுமே அசைது கூட இல்லை. ஆனா இது அல்லேலூயாங்கிறான், அங்க பாக்குறான், பக்கத்துல நிக்கிறாருங்கிறான், சோ அவ்வாடுல ஆடுறான், என்னையும் பிடிச்சி தள்ளிடுறான். அப்ப இதுல ஏதோ இருக்கு போல இருக்கு. சரி, உடனே நம்புறது ஞானஸ்தான். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். ஜபம், அல்லேலூயா, புதைக்கிறது, ஏசப்பா, உடனே இது கிறிஸ்தவம். வேற என்ன தெரியும் உனக்கு? ஒண்ணு பாவம் போயிடுச்சா? எங்க போச்சு? கூடுது. இப்ப சொன்னதெல்லாம் பாவம் இல்லையா? அது கூடுது. இவ்வளவுதான் கிறிஸ்தவம். யாரும் கூப்பிட்டு கேட்டா நீ யாரு? கிறிஸ்தவன். ஏன் கிறிஸ்தவன்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஏசப்பா கிட்ட ஜபம் பண்றேன். வேற என்ன உனக்கு சொல்ல தெரியும்? வேற என்ன சொல்றது? தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். பாவம் போகல. இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறான்? கூட்டம் கூட்டம் இருக்கிறாங்களா இல்லையா? கூட்டம் கூட்டமா சேர்த்து வச்சிருக்கிறான். ஜெப கூட்டம் தான், ஜெப கூட்டம் ஜெப்பான்னு வரணும். உன் தேவைகளுக்காக வா, நீ ஆண்டவர் கொடுப்பாரு அப்படியே சொல்லிட்டு இருந்தாதான் தேவைதான் இருக்குமே. சாகுற வரையும் தேவை இல்லாமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவை இல்லாத மனுஷன் யார் இருக்கிறான்? கூட்டம் தேவையெல்லாம் இல்லாம நிறைய எழுதி கொடுங்கன்னு சொன்னா அது மாதிரி கொடுத்துருவேன். நிறைய இதையே சொல்லி பழக்கப்படுத்தி, ஏன்னா இதே ரொம்ப பேருக்கு ஊழியமா போச்சு. அப்புறம் அதுல வேற ஆண்டவர்கிட்ட நீ கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட நிறைய கொடுத்தாதான் அவரும் கொடுப்பார். உலகத்தையே படைத்த தேவன், நீங்க எல்லாம் இல்லாத இருந்த நேரத்துல உங்களை படைக்கணும்னு படைத்த தேவன், அவரு எதுக்கியா பேங்க்காவது? அவருக்கு பணம் தேவையா? ஆண்டவருக்கு குடு குடு குடுன்னு வாங்கணும். யோசிச்சு பார்க்கலாம், இதெல்லாம் ஆண்டவருக்கு போகுதா? இல்ல அவர் ஸ்டேட்மெண்ட் அனுப்புறாரா? ஒரு வருஷம் கொடுத்திருக்கிறீங்க, அவருக்கு எதுக்கு பணம்? கரன்சி நோட் எல்லாம் மனுஷே ஆரம்பிச்சாரு. அப்ப எவன் கேட்கிறானா அவனுக்கு தான் போய் சேருது, வேற எங்கேயுமே போய் சேரல. சரி, நம்ம அதெல்லாம் கொடுத்து தான் அவர் ஆசீர்வதிப்பாருன்னா அது ஒரு தெய்வமா? பணம் கேக்குது நம்மகிட்ட என் நோய் போறது, அது ஆண்டவரா இருக்க முடியுமா? யோசிக்கிறீங்களா? யோசிக்கல. ஏன் உங்களுக்கு சுயநலம்? யோசிக்கிறேன், இது போயிடணும், சரி கொடுத்துருவோம். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார், அவர் பார்த்துட்டு இருக்கிறார், செய்கிறார். மனுஷன் பண்ற பொருளையே பார். மோசே போய் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறான், மோசே இறங்கி வர்றது கூட அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஆரோனை பிடிச்சு எவ்வளவு நேரம் சொல்றது?
நகையெல்லாம் கலட்டி கொடுத்து நீ ஒரு சாமிய சீக்கிரம் செய்ய அதித்தியாச்சியாக போனவனே ஆளாகான.
அவன் இறங்கி வர்றதுக்கு முந்தி சாமிய செஞ்சிட்டாங்க ஆடு ரூபத்துல. சாமி ஆடு மாதிரியா இருக்குது, ஏன் அப்படி ஏன் ஆடு ரூபத்துல செய்யறான், மாட்டு ரூபத்துல எல்லாம் செய்யறான், ஏன் பாவத்துல இருக்கிற மனுஷனுக்கு அதுக்கு மேல சிந்திக்க முடியாது. அவனுக்கு சுயமா ஆண்டவரை தேடவும் முடியாது. அவர் இப்படித்தான் இருக்கிறார்னு அவனுக்கு தெரியாது, ஆப்போசிட்டா தான் செய்வான். அதனால ஆடு மாடு தான் செய்வான். உண்ட ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் என்ன செய்தார், அவங்களெல்லாம் அடித்தாரா இல்லையா, கொன்று போட்டார் தான் தண்டனை. சரியா, இப்ப இயேசு பேரை வச்சு செய்யற பாவத்தை பார்த்தீங்களா, பாவமும் போகல, பாவத்துக்கு ஒருத்தனுமே விடுதலையை சொல்லுகிறது இல்லை, நீ பாவியாக இருக்கிறாய்ங்கிறதே தெரியாது. ஆனா இயேசுவை கும்பிடுறேன், பாவம் போகாம எப்படி இயேசுவை கும்பிட முடியும், சத்தியத்துக்கு இடம் இல்லை. சத்தியம் இல்லாத ஒரு சுவிசேஷம், அதுக்கு பேர் சுவிசேஷம். அதனால நாம கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு நிறைய தெய்வர்களை நாம் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். வேற தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்பது யாத்திரா முதலாவது கட்டம். என்னை அன்றி, என்னை தவிர உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மனுஷனுக்கு இப்படி வேற எதையும், ஆண்டவரை தவிர வேறு எதையும் தெய்வமாக வணங்குகிற வழக்கம் எப்படி ஏற்பட்டது? ஆதாமே ஏவாளையும் படைத்த பொழுது ஆண்டவர் நீ என்னை மட்டும் பணிந்து எனக்கே ஆராதனை செய்யத்தான் படைத்தார். என்னுடைய கட்டளைகளை நீ மீறக்கூடாது, அந்த கட்டளைகளையும் தொடர்ந்து அதன்படி வாழ்ந்து வருகிற வரையும் உனக்கு ஆபத்து இல்லை. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அதை மீறினார்கள். மீறியதனாலே வேதம் சொல்லுகிறது பாவம் சம்பவித்தது. பாவம் வந்த பொழுது அவர்கள் ஆண்டவரோடு இருந்த உறவு அருந்து போய்விட்டது. தாங்கள் இருந்த நிலையில் இருந்து அதை இழந்து போய் அவர்கள் பாவிகளானார்கள். அவர்கள் நம்மை பிரதிநிதித்துவப்படுத்தினதனாலே நாம் எல்லோரும் பாவிகளானோம். அவர்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து நாம் மீறுதல்களின் பிள்ளைகளாக மாறும். இப்ப மனுஷனுக்கு பாவம் என்ன செய்தது, ஆண்டவரை தவிர வேற எதையும் கும்பிடுகிற ஒரு ஒரு இருதயத்தை உருவாக்கி, அவரை தெரியாது அவருக்கு விரோதமாகத்தான் அவன் வாழ்வான். பாவம் அதைத்தான் செய்தது. ஐடி வர்ஷிப் சொல்லுவோமே, சிலைகளை வைத்தோ வேறு தெய்வங்களை வணங்குகின்ற அது உருவானதற்கு காரணம் பாவம் தான். ஆண்டவரை மட்டும் வணங்க வேண்டும் என்ற என்ன மனுஷனுக்கு இயற்கையாகவே வராது, வருவதற்கு வழியே இல்லை. வர்றதுக்கு வழியே இல்லை. மனிதன் வேறு தெய்வங்களை வணங்குவான். வேதம் அதை ஒழுங்கா காட்டுகிறது. ரோமர் முதலாவது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் ரோமர் முதலாவது அதிகாரம், அந்த முதலாவது அதிகாரத்தில் 18 வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கின்ற மனிதனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது. மனிதன் என்ன செய்கிறான், தேவனை வாக்கில் கொண்டிராத மனிதன் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறான். மனிதன் இருப்பதனாலே தேவ கோபம் மனித குலத்தின் மேல் இருக்கிறது. ஆண்டவருக்கு அது வெறுப்பு ஏற்படுகிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவத்தில் இருந்த பொழுதும் பாவியாக இருந்த பொழுதும் அவன் இருக்கிறார் என்பது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவனுக்கு இருதயத்தில் அது தெரியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. எப்படி தெரியும், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்தார். மனிதன் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டான். தேவனோடு உறவாடுவதற்காக அவன் படைக்கப்பட்டான். மிருகங்கள் தான் அப்படி படைக்கப்பட்டது. மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. வேற எல்லா உயிரினங்களும் மனிதன் அனுபவிப்பதற்காக படைக்கப்பட்டன. மனிதனுக்கு கீழிருந்து மனிதன் அனுபவிப்பதற்காக, மனிதன் ஆண்டு கொள்ளுவதற்காக படைக்கப்பட்டன. ஆனால் மனிதன் தான் தேவனை ஆராதிக்க படைக்கப்பட்டான். தேவனை அறிந்து கொள்ளுகின்ற, அவரோடு உறவேற்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு இருதயத்தோடு படைக்கப்பட்டான். அதுதான் தேவனுடைய சாயல் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். வேதம் சொல்லுது, இன்னொருத்தர் பார்த்து நீ தப்பா அபாண்டமா பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? தேவனுடைய சாயலில் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். பாவியாக அவன் இருந்த பொழுதும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருப்பதனாலே அந்த மனிதனை பற்றி தப்பாக பேசுவது ஆண்டவரையே தப்பாக பேசுவதற்கு சமமானது. மற்றவங்களை பத்தி அபாண்டமா பேசுறது எவ்வளவு தப்புன்னு தெரியறது இல்லையா? சக மனுஷன் ஆண்டவரோட சாயல்ல படைக்கப்பட்டியா இருந்த பொழுது பாவம் என்ன செய்து விட்டது? அவனை ஆண்டவரிடத்தில் இருந்து பிரித்து வைத்திருக்கிறது, ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாதபடி செய்திருக்கிறது. இருந்த பொழுதும் அவருடைய சாயல் அவனில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படவில்லை, அது கரைபடிந்து போயிருக்கிறது. அப்ப எப்படி மனுஷன் ஆண்டவரை தெரிந்து கொள்ள முடியும்? அவரே அவன் அவரை தெரிந்து கொள்ளும்படி ஏதாவது செய்தால் தவிர அவனால் சுயமாக அவரை அறிந்து கொள்ள முடியாது. இருபதாவது வசனம் எப்படி? அப்படி மனிதன் தேவனுடைய சாயலில் இருந்து அவர் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனா என்ன செய்கிறான்? சத்தியத்தை அவன் அடக்கி வைக்கிறான். பாவியாக இருப்பது காணப்படாதவைகளாகிய அவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது கூண்டது உள்ள தெளிவாக காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. ஒருத்தராவது நியாய தீர்ப்பு நாள் ஆண்டவருக்கு முன்னுக்கு இருந்து ஆண்டவரே நீங்க என்னை தண்டிக்கவே முடியாது, ஏன்னு சொல்லுங்க. உங்களை பத்தி எனக்கு ஒருத்தனுமே சொல்லலையே, எப்படி நீங்க தண்டிக்க முடியும்? நீங்க யோசிச்சு செய்யுங்க ஆண்டவரே, ஏன்னா நீங்க நீதி உள்ளவர். அப்ப நீதி உள்ள தேவனாகி நீங்க இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டா என் விஷயத்துல இப்ப உங்களுக்கு பெரிய அவமானம். நீங்க பாவம் செஞ்சிருவீங்க, அதனால நீங்க தண்டிக்க முடியாது. ஆனா அப்படி சொல்ல முடியாது. ஏன்? உனக்குள்ளேயே அது இருதயத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இருக்கிறார் என்பது. இடி இடிக்குது, மழை பெய்யுது, சுனாமி வருது, கடல்ல போயிருந்து பார்த்தா அலையா அடிக்குது, ஆனா உள்ளுக்கு வருதில்லை. இவ்வளவு பெரிய மலைகளை சிகரங்களை பார்க்கிறோம், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அதெல்லாம் என்ன செய்யுது தெரியுமா? அவர் இருக்கிறார் இருக்கிறார்னு அலறிவிட்டார். அவர் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய படைப்பு சாட்சியாக இருக்கு. ஆகவே மனுஷன் சும்மா சுத்தி பார்த்தாலே போதும், ஆண்டவர் இருக்கிறார் என்பது. அவர் யார் என்பது அவனுக்கு தெரியாது, அவர் இருக்கிறார் என்பது எல்லையில்லாத அளவுக்கு சாட்சிகள் அவருடைய படைப்பிலேயே இருக்கிறது. அதனாலதான் மனிதன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. இது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார். அவர்கள் தேவனை அறிந்தும், அதாவது தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்தும், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து, அதாவது அவரை, அவர் இருக்கிற அந்த தேவனை அறிந்து கொள்ள துடிக்காமல், அவரை ஆராதிக்காமல் என்ன செய்கிறார்? தங்களுடைய சிந்தனைகளினாலே வீணாகினார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் பாவத்தினால் இருளடைந்து போயிருக்கிறது. அவர்கள் தங்களை ஞானிகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பைத்தியக்காரர்களாக இருந்த பொழுது. அப்ப என்ன செய்கிறார்கள்? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஏன் அவன் ஆடிய மாடியதான் செய்து பார்க்கிறான், அவனுக்கு அப்படித்தான் ஆண்டவரை பார்க்கறதுக்கு புத்தி போகுது. எலிக்கு கூட கோயில் வச்சிருந்தாங்க, மாடு தெய்வமா போயிருது, மாடு தெய்வமா போயிருந்து எலிக்கு கோயில் வச்சிருக்கிறான், பாம்ப கும்பிடுவான், பறவைகளை கும்பிடுவான், இதான் அவனுக்கு புத்தி போ. மனுஷன் பாவி, அவ என்ன செய்கிறான், இதுல எல்லாம் ஆண்டவரை பார்க்க பாருங்க, ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா எலி தெய்வம், அவனுக்கு ஆண்டவர் இப்படி பார்க்கத்தான் புத்தி போகும். சத்தியத்தை நாடி ஓடுகிற இதுதையும் அவனுக்கு இல்லை, மனுஷனை தெய்வம் ஆக்கியதான் போற தெய்வம். எவ்வளவு குரு இருக்கு, அவனெல்லாம் தெய்வமா பார்க்கறது அவனுக்கு ரொம்ப சுலபமா பார்க்க, ரொம்ப பாஸ்டர்ஸ் இன்னைக்கு அவன் தெய்வமா பார்க்கறான் பார்க்கறது இல்லையா, அப்படி அவங்களும் அதான் விரும்புறான். தப்பான சொல்லிருந்தார், ஏன் தப்பா சொல்லுவது, தப்பா சொல்றது யார பத்தியுமே தப்பா சொல்றது தப்பு தவறு, ஆனா ஏன் மத்தவங்களாம் தப்பா சொல்லாம பரவாயில்ல, அவனுக்கும் புரிய காரணம் தப்பா சொல்ற, ஏன் நீ அவர்களை வித்தியாசமாக பார்க்கிறாய், உனக்கு பறவைகள் ஊரும் பிராணிகள் மிருகங்கள் இதெல்லாம் தெய்வமா பார்க்கறது உனக்கு சுலபமாக இருக்கு, மனிதர்களை தெய்வமாக்கி பார்க்கிற அதுதான் ஐடி வர்ஷிப். உனக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. அதுவும் பத்தாது, சிலுவ தெய்வம் கழுத்துல ஒன்னு போட்டுக்கிறது, காதுல ஒன்னு போட்டுக்கிறது, அதை பெருசா சேர்ச்சுக்கு முன்னுக்கு வச்சுக்கிறது, சிலுவை இல்லாட்டி கிறிஸ்தவம் இல்லைன்னு இருக்கா இல்லையா, இயேசு படம், இயேசு படம் தெய்வமாகிறதா இல்லையா, அதை அப்படியே பாக்கெட்ல வச்சிருந்து இல்லாட்டியே கழுத்துல இருக்கிற பொழுது எனக்கு ஒரு பெரிய மனசமாதான், இயேசுவே என்னோடு இருக்கிறது போல இல்லையா. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குங்க, பயமா இருக்குமா, தலவான்கடல இயேசு படுத்த வச்சு பட்டு, அப்ப அதை நம்ம என்னவாக பார்க்கிறோம், இயேசுவாக பார்க்கிறோம். ரெண்டாம் கட்டளை வருது, ரெண்டாம் கட்டளையில இருக்கு பெரிய அடி, அதுக்கெல்லாம் எதிராக, அதனால கொஞ்சம் பொறுத்து இருங்க, ரெண்டாம் கட்டளைக்கு போகிறவர்கள் வேறு தெய்வங்களை ஆண்டவராக பார்ப்பது நமக்கு சுலபமாக வருது. அப்ப கிறிஸ்தவர்கள் சொல்லி இதெல்லாம் படிக்கிறது இல்ல, தெரிந்து கொள்ளுகிறது இல்ல, அப்ப என்ன செய்கிறோம், நாமும் அவர்களை போலவே சிலை வணக்கத்தில் ஈடுபடுகிறோம். வேறு தெய்வம் என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம், இருக்க கூடாது. நாம அப்ப யோசிச்சு பார்க்கணும், நமக்கு வேறு தெய்வங்கள் இருக்கிறதா, ஆண்டவருக்கு ரொம்ப வெறுப்பேற்படுத்துகிற ஒரு காரியம் மனிதன் வேறு தெய்வங்களை வணங்குவது, அது அவர் வெறுப்பேற்படுத்துகின்ற காரியம். ஏன் அவருடைய ஸ்தானத்துல நீ உன்னொன்றை வைப்பது அவரை அப்படியே தூசிப்பதற்கு சமம், அவருடைய மகிமையை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வது அவருக்கு பிடிக்காது. நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்லி இருக்கிறார், அப்படியவே பிடிக்காது. இந்த கட்டளைகளை மீறியதனாலதான் இஸ்ரவேலுக்கான ஆண்டவர் தொடர்ந்து அடித்தார். என்ன கேட்டான் பாரு, ஆண்டவர் நானே ராஜாவாக இருக்கிறேன், ஒரு நாட்டை ஏற்படுத்தி கொடுத்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன பொழுது அவங்க என்ன செஞ்சார், எனக்கு ராஜா வேணும். ஆண்டவர் என்ன சொன்னார், நானே உனக்கு ராஜா இல்லைங்க, மத்த நாடுகள்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு ராஜா. அப்ப என்ன கேட்கிறோம் என்று தெரிந்தா கேட்டார்கள் இல்ல, ஆண்டவர் ஆண்டவரா பார்க்க தெரியல, மனுஷ ரூபத்தில் எனக்கு வேணும், அது முதலாவது கட்டளைகளுக்கு எதிரானது. அப்படி போனதுனால தான் இஸ்ரவேல அடிமைத்தனம் வந்தது ராஜாக்களின் மூலமா. ஆண்டவர் நேரா பார்த்து கொண்டிருந்தா அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க. அது பாவ மனுஷன் அப்படி செய்ய வைக்கிறது. நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் உனக்கு வேறு தேவர்கள் இருக்கக்கூடாது. கர்த்தரை மட்டும் இயேசுவை மட்டும் தேவனாக விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய இதயத்தை முழுசா ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்களா? வேறு தெய்வங்களுக்கு வேறு எதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தானத்தில் இடம் கொடுத்திருக்கிறாயா? அதாவது முழுமையாக உன்னுடைய இருதயம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக அந்த தேவனுக்கு உரியவைகளை மட்டும் செய்து அவருடைய இடத்தில் வேறு எதுவுமே வராமல் இருக்கிறதா? உன்னுடைய கணவன் வரக்கூடாது, உன்னுடைய மனைவி வரக்கூடாது, உன்னுடைய பிள்ளைகள் வரக்கூடாது, உன்னுடைய தொழில், உன்னுடைய பணம், உலகத்தில் எதுவுமே. உன்னை ஆளுவது யார்? உன்னுடைய இருதயத்தை ஆளுவது யார்? எதற்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாக இருக்கிறாரா? உண்மையிலே பார்த்தா இல்லைன்னு தான் நீங்க சொல்லணும். ஏன்னு சொன்னா உங்க நடவடிக்கைகள்லயே தெரிஞ்சிடும். ஓய்வு நாள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக அவர் சொன்னபடி வச்சிருக்கிறீங்களா? இல்ல, ஒரு சர்வீஸ் தானே போறது, மத்த நேரம் நம்ம நினைச்சபடித்தானே செய்கிறோம். ஒன்பது மணிக்கு சர்வீஸ்னா ஒன்பதரை மணிக்கு தானே, ஒன்பதரை மணிக்கு தானே வர்றோம். இப்ப இதுக்கும் அம்மாவுக்கு என்ன சம்பந்தம் இல்ல? ஏன்னா ஆண்டவருடைய ஆராதனைக்கும் அவர் வழிப்படி ஆராதனை செய்யறதுக்கும் இடம் கொடுக்காமல் நான் என்னுடைய சித்தப்படி செய்கிறேன். அப்படி செய்கிற பொழுது என்ன? அவருக்கு அல்ல என்னுடைய இடத்திலே முதலிடம், என்னுடைய எண்ணங்களுக்கு முதலிடம். ஒரு சின்ன விஷயம் அரை மணி நேரம் லேட்டா போறதுக்கும் புதிய முதலாவது கட்டளை மீறுவதற்கு என்ன தொடர்பு இருக்கு? இதுக்கு நிறைய இருக்கு. ஏன்? நீ அவருடைய பிள்ளையாக ஒழுக்காக வாழ்வதில்லை. ஆண்டவர் நேரம் தவறாதவரே, நீ எப்படி நேரம் தவறாமல் முடியும்? அவருடைய பெயரை வச்சிருக்க. அப்ப உன்னுடைய முழு இருதயமும் அவருக்காக இல்லை. நீ படுக்க போகிற நேரத்தில் அவரே சிந்தனையாக, நாளைய நாள் அவருடைய நாள், அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்யவில்லை. ஆகவே நீ உன் முழு இருதயத்தோடும் முழு வல்லமையோடும் அவரை நீ ஆராதிக்கவில்லை. அவருக்காக வாழ்கிறவன் அவர் விரோதமாக சிந்திக்கவே மாட்டான், செயல்படவே மாட்டான். அவர் உன்னுடைய வாழ்க்கையில முழுமையாக குடிகொண்டிருந்தால் வேறு எதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில இடம் இருக்காது. தலையே போனாலும் நீ தேவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாய். தேவனே என்று சொல்லி தேவனுடைய காரியங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில அத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருப்பாய். ஒன்பது மணிக்கல்ல, 8:45 வந்து உட்கார்ந்திருப்பாய். ஏன்? அது தேவனோடு, அவரோடு சேர்ந்த ஒரு காரியம் நடக்க போகிறது என்பதால் உன்னுடைய தேவனுக்கு நீ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய். நம்ம அப்படி கொடுக்கறது இல்லைன்னா அது காரணம் என்ன தெரியுமா? நாமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு வேறு தெய்வங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே குடி கொண்டிருக்கிறார்கள். அது சுயமாக கூட இருக்கலாம். என்ன அப்படியெல்லாம் வாழ்றது? நான் நினைச்சபடி வாழ்வேன். ஒரு மணிக்கு நாங்க இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா அது ஆண்டவரோடு சேர்ந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நான் என்ற ஒரு அகந்தை உனக்கு தூங்குவதிலும் மற்ற காரியங்களிலும் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும். ஆண்டவருக்கு இல்ல பயன். எக்ஸாம் வருது, சண்டே 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 எனக்கு எக்ஸாம் வந்து ஃபெயில் பண்ணா எனக்கு வேற சர்டிபிகேட் கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? எப்படி வாழ்றது? இத்தனை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறேன், எக்ஸாம் நேரத்துலயாவது போர்த்துக்க விடாதா? அப்ப என்ன செய்யும்? இல்லாட்டி அவரு மன்னிச்சிருவார், நம்மளே தீர்மானிச்சு அவர் மன்னிச்சிருவார். ரொம்ப அப்படி கொடுமைக்காரர்கள். ஒரு சண்டேயில் என்ன பெருசா நடந்திருக்கு? அப்ப என்ன செய்கிறோம்? நம்ம பாவம் அப்படி சிந்திக்க வைத்து அவரை விட மற்ற காரியங்களை பெரிதாக எண்ண வைத்தது. என்னுடைய எக்ஸாம், என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு சர்டிபிகேட், என்னுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நம்மளே அது ஒரு அறியாமையிலையும் தெரிஞ்சு சத்தியத்தை அடக்குவதனால நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எண்ணப்படி உன்னுடைய திறமையின்படி வாழ ஆரம்பிக்கிறாய். அங்க கத்திருக்க இடம் எங்க இருக்க இடம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சின்னதாகி உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய நோக்கங்கள், லட்சியங்கள் அவரப்போ அவருடைய இடத்துல பெருசா வந்து. ஆனா ஒரு ஜோக் என்ன தெரியுமா, உன்னுடைய சொந்த லட்சியங்கள் நோக்கங்கள் நிறைவேறதுக்காக அவர்கிட்ட ஜெபம் அடிக்க ஆரம்பிச்சு. ஐடில் வர்ஷிப் எப்படி இருக்கு, முதலாவது கட்டில என்ன சொல்லுகிறது, இன்னையன்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்கக்கூடாது. உண்மையிலேயே நம்ம அப்படி இருக்கிறது இல்லை, ஆண்டவருக்காக வாழ்றோம், ஆனா இவ்வளவுதான் இருக்கேன். முழுமையாக முழு இருதயத்தோடும் என் மேல் அன்பு செலுத்து. எப்படி? முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு சரீரத்தோடும், உன்னுடைய முழு வல்லமையோடும் என் மேல் அன்பு செலுத்து. உன்னுடைய நோக்கங்கள்னே உனக்கு இருக்க கூடாது, அவரே எல்லாமாக இருக்க வேண்டும். அவருக்கு மதிப்பு மகிமை கொடுக்காதது எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் அவருக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய கட்டளைகளை எந்த விதத்திலும் மீறாமல் அவருக்காக வாழ வேண்டும். சரிங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன இயேசுனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவன் ஊழியக்காரர்கள் யோசிச்சு பாருங்க, எதுக்கு சேர்ச்சி நடத்துறீங்க, உங்க பெருமைக்கு தானே சேர்ச்சி நடத்துறீங்க. சும்மா இருக்கிற அவிசுவாசி ஸ்கூலாக ஒழுங்கா இருக்கும் இந்த இருக்கிற தியோலாஜிக்கல் ஸ்கூல்ஸ், பைபிள் காலேஜ். மாடு ஓட்டினா கூட பரவாயில்ல, அதுல போய் சேர்றது. படிச்சு கொடுக்கிறவனுக்கும் ஒண்ணும் தெரியாது. சரி, அந்த சர்டிபிகேட் மட்டும் கிடைச்சிட்டா நான் உருப்படி கொஞ்சமாவது மேல போயிடலாமே, என்ன மத்தவன் கொஞ்சம் மதிப்பானேங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாட்டி பரவாயில்ல, நீ வாயே மூடிட்டு இருந்தா நான் 3 வருஷத்தை கழிச்சிருந்தேன், சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்துருப்பான். அது வந்த பிறகு பரலோகமே போன மாதிரி ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம், என்னுடைய பெருமை, என்னுடைய ஈகோ, என்னுடைய சுயநலம் எல்லாம் எனக்காகத்தான், சேர்ச்சி நடத்துறதே எனக்காகத்தான். அந்த ஆத்துமாக்கள் அவ்வளவு கரிசனைக்காக நடத்துறோம், அவங்க ஆத்ம வளர்ச்சி அடையணும், பரலோகம் போறதுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா என்ன, பவுல் மாதிரி ஆண்டவர் மாதிரி எத்தனை காடு மலை மேல ஏறி இருக்கிறீங்க, ஷூ இல்லாம கூட போயிருக்கிறீங்களா, உங்க முகத்துல துப்பி இருக்கிறாங்களா, கன்னத்துல அரைஞ்சி இருக்கிறாங்களா, சிலுவையில போட்டு வதச்சி இருக்கிறாங்களா, அப்படிலாம் செய்ய விடுவோமா? 4 சாத்திரமாட்டேன் என்ன தாழ்மை, எவ்வளவு அபாண்டமான காரியங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு சாமி மாதிரி இருந்திருக்கீங்களா? எங்க இருக்கிறது பிச்சிருவன் பிச்சு, எங்க பத்தி ஏதாவது எழுதுன 15 பக்கம் நான் எழுதுவேன். வேற தேவர்கள் இல்லைங்களே, இதெல்லாம் என்னதப்ப, உனக்காக நீ வாழ்கிறாய், உனக்காக நீ ஊழியம் செய்கிறாய், நீ உனக்கு தேவனாக இருக்கிறாய். தேவன் இல்ல அங்க, அவர் மட்டும் தேவனாக இருந்தா இந்த அநியாயமெல்லாம் நடக்காது. எப்படி நடக்கும், அவர் பெயரிலே நடக்கின்ற இத்தனை அநியாயங்களும் என்னத்தை காட்டுகின்றன? நம் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களை வைத்திருக்கிறோம். உன்னுடைய சுயம் உனக்கு தெய்வமாகிவிட்டது. சுயம் உனக்கு தெய்வமாகிவிட்டது. சர்ச்சில் சம்பளம் கொடுக்காட்டி யாராவது கொஞ்சம் கொடுத்துற என்கிட்ட போய் சேர்ந்தது இல்ல. பணத்தால சேர்ச்சி நாளா உடைஞ்சிருக்கு. நாலு திசையில அவங்க நான் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டுக்கிட்டு 300 பேர் இருக்கிற ஊர்ல 3 சேர்ச் போட்டுறாங்க. தேவையா? ஏன்? உன்னுடைய அகந்தை. ஒரே தெய்வம், தேவனுக்காக எல்லாம் இழந்து அவருடைய பெயருக்கு நாமத்துக்கு எந்த கெட்ட பெயரும் வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி என்னுடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி என்னுடைய ஈகோ அகந்தை எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி தீக மனத்தாழ்மையோடு இயேசுவை போல ஒரே கனவு கூட வேறு தெய்வம் வந்துவிடக் கூடாது, நான் கூட பெருதாகி விடக்கூடாது, என்னுடைய நோக்கங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கு, அவருக்கு மகிமை கொடுக்கிற விதமாக நோக்கங்கள் லட்சியங்கள் என்னுடைய பேச்சு என்னுடைய நடத்தை எல்லாம் இருக்க வேண்டும். முதலாவது கட்டளை எத்தனை தடவை மீறிவிடுகிறோம்? ஒருத்தரால் சொல்லுங்க, நான் எழும்பி சொல்லுங்க பாப்பா, முதலாவது கட்டளையை நான் மீறவே இல்லை. சொல்ல முடியுமா? இருக்க முடியாது. கேட்டவனே பிரேக்ஃபாஸ்டுக்கு எவ்வளவு சாப்பிட்டீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற நேரம் அதுலயும் வந்திருக்கு முதலாவது கட்டளை. எப்படி வருது? உன்னுடைய சரீரம் ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும். அந்த சரீரத்தை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு ஆண்டவருக்கு. அது உன்னுடைய சரீரம் இருந்தாலும் அது ஆண்டவருக்கு சொந்தமா, அது ஆண்டவருக்காக பணி செய்யும்படியாக அதை கருத்தோடு பாதுகாக்க. சுயத்துக்காக அல்ல, தேவனுக்காக. அந்த சரீரத்துல நாக்குக்கு இடம் கொடுத்து அள்ளி கொட்டிக்கிட்டா ஒவ்வொரு நாள் பிளட் பிரஷர், சுகர், கிட்னி, லிவர், தில் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தா அது இருக்க வேண்டிய மாதிரியா இருக்கும். ஒண்ணுமே ஒழுங்கா இருக்காதா இல்லையா? எங்கேயாவது எஃபெக்ட் பண்ணி சார் இதெல்லாம் தானா கெட்டு போகுதா? இல்லையே, தானா கெட்டு போகாதே. நீங்க என்ன அனுப்புறீங்களோ அதான் கெடுக்கும். எதை உள்ளுக்கு அனுப்புறீங்களோ அதுதான் கெடுக்கும். அப்ப வேறு தெய்வங்கள் இல்லாம இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவருக்காக அதை கவனத்தோட பார்த்திருந்தா எப்படி நம்முடைய இருதயத்துல கூட தவறான இச்சைகள் தேவையில்லாததெல்லாம் வரக்கூடாது, அவருக்கு எதிரானது வரக்கூடாது, அவரே எல்லாம் என்று பாதுகாக்கிற மாதிரி சரீரத்தையும் பாதுகாக்க. தூக்கத்துல கூட அவர் வந்துடுறார். எவ்வளவு நேரம் தூங்குறீங்க அனுப்புறீங்க? 3 மணி நேரம் தூங்குனா நீ முதலாவது கட்டளையை உடைக்கிறாய். 10 மணி நேரம் தூங்கினாலும் முதலாவது கட்டளையை உடைக்கிறாய். ஏன்னா அவருக்குரிய நேரத்தை திருடுறது ஒன்று இருக்கு. அவர் தூங்க அனுமதித்திருக்கிற நேரம் வரையும் தூங்காம இருக்கிறதும் பாவம். 7 மணி நேரம் மனுஷனுக்கு தூக்கம் வேணும். இப்ப எதுலையுமே ஆண்டவரை திருடக்கூடாது. அப்ப நம்ம செய்கின்ற பாவங்கள் முதலாவது கட்டளைக்கு எதிராக நிறைய இருக்கு. ஏ நம்ம இயேசு சாமி இயேசு சாமி அல்லேலூயா, ஆனா இதெல்லாம் படிக்கிறதும் இல்லை, ஆண்டவர் சொல்றத கேட்கறதே இல்லை. நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கு, பரலோகம் போயிட போறோம், உண்மையிலே போயிட போறோம். இவ்வளவு உடைச்சுக்கிட்டா முத கட்டளைகள் முழுசா கூட நான் பார்க்க ஆரம்பிக்கல. இவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் 9 கட்டளை இருக்குது. யார் போறது பரலோகம்? இதெல்லாம் மீறி பண்ணவும் போயிட முடியுமா? இவ்வளவு தூரம் நெஞ்சழுத்தம் நமக்கு இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? வச்சு பாருங்க. வேறு தேவர்கள் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். பழைய ஏற்பாடு படிச்சு பார்க்கணும். இஸ்ரேலுக்கார அடி வாங்கினது எல்லாம் மீறினதுக்காக வேறு தீவிரம். அடுத்தவனை போல வாழலாம், அடுத்தவன் போல ராஜா ஆகணும். அந்த அப்பா சாமியெல்லாம் பாரு, நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி வேணும். நீ சபையிலதான் அது இருக்கான் இல்லையா? ஆண்டவர் எப்படி ஆராதிக்க சொல்லுகிறார் என்ற ஒரு சட்டையே இல்லாமல் நமக்கு பிடிச்சதா வச்சிருக்கிறோமா இல்லையா? ஆண்டவரை கேட்கிறாரு கிட்டார் எங்க கேட்டிருக்கார்? நம்ம தான் கேட்கிறோம். அவரா கேட்கிறாரு ட்ரம். நமக்குத்தான் தேவைப்படுது, நமக்கு அவருடைய சத்தம் தேவைப்படுது. நம்ம தான் அப்படி செய்கிறோம், நாம விரும்புனதை செய்கிறோம், அதுக்கு ஆராதனை பெயர் கொடுக்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார், நான் நினைச்சே பார்க்கறது இல்லையே. இந்த ஆராதிக்கிற தேவன் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒரு நாளாவது கேட்டு பார்த்திருக்கிறோமா? அது நாடி போய் படித்திருக்கிறோம். அப்படி தவறா செய்வது போல நீ உன் எண்ணெயன்றி வேறு தேவர்களை வைத்திருக்கிறார், எண்ணெயன்றி வேறு தேவர்களை வைத்திருக்கிறார். சங்கீதம் 135 அதில் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். 135 சங்கீதம் 15-18 வரை. அஞ்ஞானிகளுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவிகள் கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவனுடைய வாயிலே சுவாசமும் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். இதெல்லாம் சிலை வணக்கத்துக்கு எதிரானது. அந்த சிலை வணக்கம்ங்கிறது நமக்கு ஒரு உதாரணமாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது அவரையன்றி வேறு தெய்வங்களை வைத்திருப்பது உருவங்களின் மூலமாக, அதுவும் ஆண்டவருக்கு பயங்கரமான வெறுப்பை ஏற்படுத்துகிறது. மற்ற நாடுகளை எல்லாம், புரஜாதி நாடுகளை எல்லாம் இஸ்ரவேலை வைத்து அவரை அடித்ததற்காக காரணம் அவருடைய மகிமையை இந்த சிலைகளின் மூலமாக உருவங்களின் மூலமாக வழிபடுகிறாய். ஆனா அதே நேரத்தில் விசுவாசிகள் என்று சொல்லி இந்த சிலைகளை வணங்காவிட்டாலும் வேறு எத்தனையோ விஷயங்களை சிலைகளாக ஆண்டவரை விட பெரிதாக நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அவையும் சிலைகள் தான். முதலாவது கட்டளையை மீறுவதுதான். அவர் சொல்லவதை மட்டுமே செய்ய வேண்டும், அவர் செய்யாதே என்று சொல்லுவதை நாம் செய்யவும் நினைத்து பார்க்க கூடாது. பாவம் தான் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கிறது. இப்படிலாம் இருந்தீங்கன்னா சப வளராதுங்க, சொல்லிடுறமா இல்லையா? இயேசு எப்படி சபை நடத்தும்படி சொல்லுகிறார், ஏன் கேட்கறது மனசு வரல? ஏன் மனசு வரல? இயேசு எது இருக்கும்படி சொல்லுகிறார்னு கேட்கறதுக்கு ஏன் மனசு வரல? நான் பாவம் செய்வது மட்டுமல்ல, பப்ளிக்காக பெருசா பாவம் செய்கிறவர்களையும் சபையிலே ஒழுங்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்காம திருவிருந்து கொடுத்து வச்சிருக்கிறோமா இல்லையா? மத்தேயு 16 18 எல்லாம் தெளிவா சொல்லி இருந்த பொழுதும் அதை செய்யாமல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய சுயம் நமக்கு தெய்வமாக இருந்ததுனாலே. சுயநலம். அப்படி ஒவ்வொன்றாக அந்த பாவங்களை செய்கிற பொழுது முதலாவது கட்டளையை நாம் தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறோம். ஏசாயா 40 ஏசாயா 40 18 வாசிக்கிறேன், 18 வசனத்திலே இருந்து. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அப்புறம் தொடர்ந்து இந்த சிலை வணக்கத்தை பத்தி சொல்லுகிறது. சுண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான், தட்டான் பொற்தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிரிகளை பொருத்த வைக்கிறான், அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நிபுணனான ஒரு தச்சனை தேடுகிறான். நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்பட்டதில்லையா? அது முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணர்ந்திருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் விற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டிப்பிளிகளைப் போல் இருக்கிறார்கள். அவர் வானங்களை வெள்ளை திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். அவர் பிரபுக்களை மாயையாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குகிறார். அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதுமில்லை, விதைக்கப்படுவதுமில்லை. அவருடைய அடிமரம் திரும்ப பூமியிலே வேர் விடுவதில்லை. அவர்கள் மேல் அவர் உதவை பட்டு போவார்கள். பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்ப போல அடித்துக் கொண்டு போகும். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் வெறும் சிலைக்காக மட்டும் சொல்லப்பட்ட வசனங்கள் அல்ல. வேறு எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இடத்தை எடுத்துடக்கூடாது. பெரிய பிரைம் மினிஸ்டர் போஸ்டே உனக்கு கிடைச்சு அது தேவனுடைய மகிமைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கலங்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்குமானால் நீ அது உனக்கு பெருசாக படக்கூடாது. தேவனை விட உங்களுக்கு எது பெருசா படுது? ஆண்டவனை விட உன்னுடைய வாழ்க்கையிலே வேறு தெய்வங்கள் இருக்கிறார்களா? எப்படிப்பட்டதாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய கிறிஸ்தவம்? ஆண்டவர் அந்த அளவுக்கு பெருசா இருக்கிறாரா? முதலாவது கட்டளையில இவ்வளவும் அடங்கி இருக்கிறேன் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? என்னை அன்றி வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்க வேண்டாம். 16ஆம் நூற்றாண்டுல விசுவாசிகளை ரொம்பவும் கொடுமை செய்து எரித்தார்கள், கொன்றார்கள். கிரைமன் ஒருத்தர் இருந்தார். விசுவாசி ஆவதற்கு முன்பு அவர் தவறு செய்து விட்டார். கத்தோலிக்க பேச்சுக்கு அவர் புத்தி வந்தது சொல்லிட்டார். சொன்ன கத்தோலிக்க மாதாவதுதான் எனக்கு ஆண்டவர்னு சொல்லி நீ அடிமையாவும். ஆண்டவருக்கு மேல மாதா ஒண்ணு பெருசு. சிறையில போட்டு சித்திரவதை பண்ண ஒவ்வொரு நிகமா அதை தோண்டி எடுத்து கண்களை தோண்டி எடுத்த கடைசியில் அவரை உயிரோட வச்சு எரிக்கிறது. இப்பவாக உன்னை விட்டுறோம். மாதாதான் பெருசு, போப்பு தான் பெருசுன்னு சொல்லி விட்டுறோம். எல்லாம் எரிஞ்சிட்டு உயிர் போகிற தருணம் அவரை எல்லாம் கூப்பிட்டார். என்ன சொன்னார்? போப்பு பிசாசு, உன் மாதாவும் அதோட எரிய போகிற. ஆண்டவரை தவிர வேறு எவருமே எனக்கு தேவர்கள். கோபத்தில் அவர் அப்பவும் அடிச்சாங்க, ஆனா அவங்க எவ்வளவு சந்தோஷத்தோட ஆண்டவரிடத்துல போனான்னு இடிமாங்களால செய்வீங்களா? எந்த அளவுக்கு முதலாவது கட்டளை உங்களுக்கு பெருசா நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் என்னுடைய இருதயத்திலே நான் என்னுடைய அஜாக்கிரதையினாலே நான் ஆண்டவரை அந்த அளவுக்கு நினைத்து பார்க்காததுனாலே, நேரம் எடுத்து வேத வசனங்களை வாசித்து சிந்தித்து பார்க்காததுனாலே, உலகம் பெருசாய் போய்விட்டதுனாலே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுயம், குடும்பம் அதெல்லாம் பெருசா இருக்கிறதுனால ஆண்டவர் நான் என்னுடைய நோக்கங்களுக்காக லட்சியங்களுக்காக பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறேனா? அவர் பெருசா இருக்காம, அவருக்காக என் வாழ்க்கைன்னு இருக்காமல் அவரை வைத்து நான் வாழ ஆரம்பித்திருக்கிறேனா? ஏன் என்னுடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டிய விதத்துல இருக்கவில்லை? ஏன் என்னுடைய சபை வாழ்க்கை இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவில்லை? ஏன் என்னுடைய ஊழியம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவில்லை? பணத்தை பார்க்கிற அளவுக்கு நான் படிப்பை பார்க்கறது இல்லையே. வேதம் கற்றுக்கொள்ளாமல் நான் தவறுகளை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரை நான் நிந்திக்கவில்லையா? என்னை பெரிதாக பார்க்க எண்ணம் எனக்கு எப்படி ஏற்பட்டது? எப்படி நாம் சுவாசி என்று பெயர் வைத்துக் கொள்ள முடியும்? முதலாவது கட்டளையே இந்த அளவுக்கு மீறி கொண்டிருக்கேன். சும்மா நினைச்சிட்டீங்களா? நினைக்காதீங்க. உண்மையான விசுவாசியாக இருந்தா அது வாழ்றது சுலபம் தான். அந்த இருதயம் ஆண்டவருக்கான இருதயம், அவருக்கு மட்டுமே பயப்படும், மனுஷனுக்கு பயப்படாது. சில பாஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, உங்களோட மீட்டிங்கு வந்தா சேர்ந்து அவங்கெல்லாம் தப்பா பேசுறாங்க, நம்ம ராம இருக்கிறதுனால என்ன தப்பா நினைச்சுட்டாங்க, கோலையே. மனுஷனுக்கு பயந்த பிராணி, நீ வராம இருக்கிறது ரொம்ப நல்லது, உண்மையை சொல்லித்தது நல்லது. பாஸ்டர் நீங்க இப்படி எல்லாம் எழுதாங்க பாஸ்டர், கொஞ்சம் ஷேப் பண்ணி எழுதுனீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டவருக்காகத்தான் எழுதுறது, உன்னுக்காக எழுதுறதே இல்லையே. நீ திருந்தி வாழணும்னா படிச்சு திருந்தி போ, திருந்தாம அப்படியே இருந்து அழிய போறேன்னு சொன்னா வாசிக்காது. யாவது வற்புறுத்தி உன்னை தேடி வந்து வாசி வாசி அழைஞ்சிருக்கா, யாருக்கு அது கொடுக்கப்படுமோ அவர்களுக்கு தான் அது போய் சேரும். தெரியுமா, அவன் சத்தியத்தை நம்ம அடைகிறதுக்கு பரிசுத்தாவியானவருடைய இது வேணும், ஈடுபாடு. சத்தியம் பல பேருக்கு அடையாம போறது காரணம் அவங்களுடைய மோசமான இருதயம் தான். மனுஷனுக்காக வாழ பார்க்க கூடாது, மனுஷனுடைய பேச்சை பெருசா பார்க்க கூடாது. என்னைக்கு மனுஷனுக்காக வாழ பார்க்கிறோமோ நான் வேறு தெய்வர்களை வணங்க ஆரம்பித்து விட்டேன். எல்லாருடைய ஒத்து போய் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சத்தியத்தை கொஞ்சம் பெருசா பேசாம இருங்க. முதலாவது கட்டளையே மீற ஆரம்பிக்கிறேன், புரியா இருக்கிறத இருக்கிறபடி சொல்லத்தான். மனுஷனுக்காக அதை மாற்ற முடியாது, அதன் மூலம் நீ ஆத்தும ஆதாயம் அடைகிறதுனா அவர் கொடுத்தா மட்டும்தான் அது முடியும். அதைத்தான் நம்ம தேடணும், சத்தியத்தை தேடணும், ஆண்டவரை தேடணும். மனுஷனை பெருசா பார்க்க கூடாது, நம்ம பெருசா பார்க்க. முதலாவது கட்டளையில பலவும் அடங்கி இருக்கு. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம். நீ ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், எந்த அளவுக்கு இந்த கட்டளையை நான் மீறி வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு இதை மீறி வாழ்ந்தால் அந்த ஆண்டவர் எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்? மனந்திரும்ப அவர் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பினால் தவறு என்று உணர்ந்து திருந்த வேண்டும். ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசி இருக்கிறீங்க, ஆண்டவர் ரொம்ப போலித்தனமா வாழ்ந்திருக்கிறேன், நிறைய தவறுகள் என்னால பார்க்க முடியுது, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் முயற்சி செய்ய போகிற இன்னையில இருந்து திருந்தி வாழ்வதற்கு சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் நிச்சயமா அதை கேட்பார். அவருக்கு வேற எதுவும் சந்தோஷம் கொடுக்கறதில்லை. அதை போல திருந்தி வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன், அன்றாடம் மனம் திரும்பி வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவனை தவிர தன்னுடைய செய்கைகளை சரி என்று எண்ணி வாழ்கிறவன் கிட்ட ஆண்டவர் இருக்கவே முடியாது. இவ்வளவு முதலாவது கட்டளையில இருக்குங்கிறத பாருங்க, சிந்திச்சு பாருங்க, ஜபத்தோட சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மோடு பேசணும், ஜபம் பண்ணணும்.